வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திரக் கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.